வணக்கம், ஹலோ. நான் ஒப்பீனியன் இப்போ கூட பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச 10 பாடல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பாட்டு கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா பாட்டுன்னு பேப்பரில் எழுதினாலே பிடிக்கும்னு சொல்லலாம். எனக்கு ஆக்சுவலாக பாட்டு கேட்குறதுங்கிறது வந்து ஒரு ஹேபிட்டாக எப்போ ஆச்சு அப்படின்னா, இந்த 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம ரொம்ப படிப்போம்ல, லைக் ரொம்ப படிக்கணும்ன்ட்டு கம்பல் பண்ணுவாங்க வீட்டில், அதனால் வந்து ரொம்ப படிப்போம்ல. அப்போது வந்து எனக்கு இந்த ஏர்லி மார்னிங் படிக்கிற ஹேபிட் வந்து டெவலப் ஆச்சு. வீட்டில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன். அப்போது வந்து டீ கடையில் போடுற மாதிரி எப்பயும் ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் வீட்டில், அதில் கேட்க ஆரம்பித்தது தான் பாட்டு. அப்புறம் வந்து நிதானமாக இந்த நம்ம கைக்கு ஃபோன்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா, இந்த சோனியில் வந்து ஒரு வாக்மேன் ஃபோன் வந்தது, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா தெரியல. அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் மியூசிக் எக்ஸ்ப்ரெஸ் இந்த மாதிரி ஃபோன் மாற மாற, இந்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ப்ளூடூத்தில் பாட்டு ஷேர் பண்ணுறது, அதான் ஒரு அரை மணி நேரமும் உட்காந்து நம்ம பக்கத்துலேயே ஃபோனை வச்சுட்டு ரிசீவ் பண்ணுவோமே, அந்த மாதிரி பில்ட் பண்ணது தான் என்னோடய பிளேலிஸ்ட். என்னோடய பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாஸ்வேர்டை விட பத்திரமா பார்த்துப்பேன். எனக்கு என்னமோ ஒரு பிளேலிஸ்ட்டுங்கிறது எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, பிளேலிஸ்டில் வந்து அன்னைக்கு நாளினுடைய மூடே அடங்கியிருக்க மாதிரி எனக்கு தோணும். என்னோடய பிளேலிஸ்டோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 பாட்டு இருக்கு என்கிட்ட. அது நான் வந்து பல வருஷமாக நான் சேர்த்து வச்சு, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், எம்எஸ்வி, அவங்க இவங்க எல்லா பாட்டும் எனக்கு பிடிச்சது எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு ஒரு 1500 பாட்டு இருக்குது. இந்த ஷஃபிளில் போட்டு உட்காந்தேன்னா ஏதோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கு என்னோடய மூடு என்னன்னு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டு பெட்டராக போய்கிட்டே இருக்கும். நீ நாளே வந்து ரொம்ப சூப்பராக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ என்னோடய 10 பாட்டு என்னன்னு பார்ப்போம். என்னோடய முதல் பாட்டு பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு ஏஆர்எம்மனோட கம்போசிஷன். எனக்கு வந்து ஏஆர்எம்மன ஒரு கம்போசராக, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வந்து எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த பாட்டு வந்து பிடிச்சி போச்சு. இது எப்படி சொல்கிறது, நான் தேடி போல வந்து அந்த பாட்டில் இருக்கிற அவருடைய சின்சியரிட்டியும் அவருடைய அந்த டிவோஷனும் வந்து எனக்கு ரொம்ப அப்பீல் பண்ணிது. அதனால வந்து எனக்கு இந்த பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிது. அண்ட் பல வருஷம் கழித்து நான் இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பிளேலிஸ்ட்டில் நான் போட்டு நான் வந்து அது ரேண்டமாக வந்து எனக்கு வரும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே வந்து என்னை போட்டு என்னவோ பண்ணிச்சு. அது வந்து இத்தனை வருஷம் கழித்து மியூசிக் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும். இந்த பாட்டு வந்து மார்கழி பூவே, மே மாதம்லேருந்து. ரொம்ப யூனிக்கான கம்போசிஷன், ரொம்ப யூனிக்கான வாய்ஸ், எல்லாமே ரொம்ப இதுக்காகவே அமைஞ்ச மாதிரி இருக்கும். ஆல் டைம் ஃபேவரட்ஸ். அடுத்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஆல்பம். அதாவது என்றைக்கு கேட்டாலுமே இந்த ஆல்பம் வந்து இப்போ தான் அதோ கம்போஸ் பண்ணி சுட சுட ஸ்டுடியோலேருந்து வெளில வருது அப்படின்னு சொன்னால் கூட நம்புவாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆல்பம் ரிதம் அப்படிங்கிற படம் எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து எல்லா பாட்டுமே வந்து அந்த பஞ்சபூதங்கள் பேஸ் பண்ணி, ஒவ்வொரு பாட்டு வந்து ஒவ்வொரு எலிமெண்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அண்டர் ரேட்டடான சாங் அப்படின்ட்டு பார்த்தா வந்து கலகலவென பொழியும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதில் வந்து ஒரு லைன் வரும், யாரை கேட்டது இதயம் உன்னை தொடர்ந்து போக, என்ன துணிச்சல் அதற்கு என்னை மறந்து போக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸு, பியூட்டிஃபுல்லான கம்போசிஷன். சாத்னா சர்கம் அவ்வளோ கொஞ்சி கொஞ்சி பாடியிருப்பாங்க பாட்டை. அதில் வந்து அந்த வயலின் ஸ்ட்ரிங்ஸ் அந்த பாட்டில் ஆரம்பிக்கும் போதே அப்படியே நெஞ்சுக்குள்ளே வந்து ஒரு 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங். இதை போட்டுட்டு வந்து நான் மரீனா பீச்சில் ஒரு 4 மணிக்கு வந்து ரன்னிங் போவேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாட்டு வந்து வரும்போது. மரீனா பீச்சில் வந்து சில்லுன்னு அந்த கடல் காற்றும், லேசாக அப்படியே சன்லைட் வந்து கடல் ஓரமாக தெரிய ஆரம்பிக்கிறதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். மொதல் 2 பாட்டு கொஞ்சம் மெலடி சைடு போயிடுச்சு இல்லை, அடுத்து கொஞ்சம் ஜாலியாக ஒரு குத்தும் ஒரு ஆப்பும் கலந்த மாதிரி போட்டிருக்கார் ஏஆர் ரஹ்மான். அந்த காலத்திலேயே காதலன் படத்தில் பேட்டர் ஆப் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட யூடியூப்பில் இந்த பாட்டு வந்துச்சுன்னா நான் எல்லா வேலையும் விட்டுட்டு வீடியோ பார்த்துட்ருப்பேன். அப்படி பின்னிருப்பாங்க போட்டி போட்டுக்கிட்டு தலைவர் வடிவேலுவும் பிரபுதேவாவும். ரொம்ப இன்றைக்கும் அந்த வீடியோ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆடியோ அதை விட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்னவோ வீடியோக்கும் ஆடியோக்குமே ஒரு 10 வருஷம் டைம் டிஃப்ரென்ஸ் மாதிரியும், வீடியோ ஆடியோ வந்து கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி அந்த வீடியோவில் போய் உக்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னி கேட்டால் கூட பேட்டர் ஆப், என்னி கேட்டாலும் பயங்கர ஜாலியாக எழுந்து அப்படியே ஒரு டான்ஸ் போடலாம் போல் ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த பாட்டு கேட்டால். நான் வந்து சின்ன வயசில் இந்த பாட்டு லிரிக்ஸை இன்ச்சு இன்ச்சாக கேட்டு புரியுதோ புரியலையோ எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சீன் போடுவேன். என்ன 90s கிட்டுங்க, அதில் ஒரே 90s 2000s பாட்டாக போட்டுட்ருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, லேட்டஸ்ட்டும் இருக்குது. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்னோட டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பட்ட ரொம்ப அப்பீல் பண்ண வாய்ஸஸில் ஒன்று வந்து பிரதீப் குமாரோடது. அவர் வாய்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம கேட்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸாக இருக்கும். யார் பாடுறா இது அப்படின்னு நம்ம தேடி தேடி போய் பார்ப்போம் அவர் பாடின பாட்டாக இருந்தால். அந்த மாதிரி ஒரு குரல், பயங்கர ஸ்ட்ராங் கர்நாடிக் பாட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு வெஸ்டர்ன் கலந்த ஒரு நம்பராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பிரித்து மேய்ஞ்சிருவார். அந்த மாதிரி ஒரு டேலண்ட். அவர் வந்து மேயாத மான் அப்படிங்கிற படத்துக்காக என்ன நான் செய்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து அவரே லிரிக்ஸும் எழுதி கம்போஸும் பண்ணி பாடவும் பாடி கிட்டாரும் வாசிச்சிருக்காரு. பா, மூச்சு வாங்குது கொஞ்சம். அந்த பாட்டு வந்து பயங்கர க்யூட்டாக இருக்குங்க, வீடியோவாகட்டும் ஆடியோவாகட்டும், இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி க்யூட் சாங். அது காதலியை பார்த்து காதலன் ரொம்ப ஹெல்ப்லெஸ் ஆகிடுற மாதிரி ஒரு பாட்டு. வாட் கேன் ஐ டூ டு பி வித் யூ அப்படின்ட்டு வந்து லிட்ரலி வந்து தமிழில் எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் கேட்குறாரு. ரொம்ப க்யூட்டான பாட்டு. நம்ம ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஒரு லிரிக்ஸ் ஒன்று வரும், அந்த பாட்டு வந்து படத்தில் பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு சர்டன் பர்பஸ்க்காக இருக்கும். ஆனால் அவருக்கு அந்த டியூனுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து வேற இதுலேருந்தாவது வந்திருக்கும். உதாரணத்துக்கு வந்து இந்த கடல் படத்தில் சித்திரை நிலா அப்படிங்கிற பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் ஃப்ளைட்டில் கம்போஸ் பண்ணாராம். ஆனால் எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டு வந்து கேட்டால் பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த நியூவான்சஸ் எல்லாம் வந்து பிளேஸ் பண்ணுறதுல வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப கிரிப்டிக்காக நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆஸ் அ ஃபேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு, இப்போ அடுத்து வரப்போகிற பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையினுடைய என்தூசியாசம் இருக்கும் அந்த பாட்டில். ஒரு சின்ன பிறந்த குழந்தைக்கு வந்து எப்படி எல்லாமே புதுசாக தெரியும் இல்லையா, ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். எதை எடுத்தாலும் வந்து மயிலை வச்சு பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், தீண்டி பார்க்கணும், அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அது வந்து இந்த பாட்டில் ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகும். திறக்காத காட்டுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் போலேயே ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பனிங் க்யூ ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு நடக்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு குழந்தை வந்து தத்தி தத்தி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க. ரொம்ப அருமையான லிரிக்ஸு என் சுவாச காற்றை படத்துலேருந்து, ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். அடுத்து வர பாட்டு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கேட்கும்போதே வந்து நம்ம எங்கே இருந்தாலுமே வந்து ஒரு லாங் டிரைவ் டவுன் சவுத் தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரே மழை பெய்யும்போது ஒரு சாரல் அந்த சில்லுன்னு காற்று அதுக்கு நடுவில் போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாங்கு. அந்த சாங்லேயே வருது மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இளையராஜா கம்போசிஷனில் மேகம் கருக்குது மழை வர பார்க்குது அப்படின்ட்டு ஆனந்தராகம் படத்துலேருந்து ஒரு பாட்டு. ஜானகி அம்மா வந்து பாடியிருக்க மாட்டாங்க, கொஞ்சிருப்பாங்க அந்த பாட்டில். என்னதான் வந்து கூட பாடுறது ஜெயஸ்தாசாக இருந்தாலும் ஜானகி அம்மா வந்து எப்பயுமே ஒரு ஸ்டெப்பு மேலே தான் அவங்க பாடும்போது. அவங்க குஞ்சி குஞ்சி பாடுற அந்த வாய்ஸ் ஆகட்டும், அவங்க குழந்தை மாதிரிலாம் பாடினா உண்மையிலே குழந்தையே பாடுற மாதிரி இருக்கும். பார்த்தா ஜானகி அம்மாலேருந்து பாடிட்டுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஹை பிச் ஆகட்டும் லோ பிச் ஆகட்டும் அவங்க மூஞ்சியில் வந்து பெருசாக ஒரு கஷ்டப்படுற ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் தெரியாது, எதுவுமே தெரியாது, சாதாரணமாக நின்று பாடிட்டுருப்பாங்க. அவங்க அந்த அந்த உடம்புலேருந்து தான் இந்த குரல் வருதான்னு எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அவங்க லைவில் பெர்ஃபார்ம் பண்ணால். ரொம்ப க்யூட்டான சிங்கர், ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ். அவங்கள மாதிரி லைவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னி வரைக்கும் ஆள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, எல்லோரும் 96 படம் பார்த்துருப்பீங்கள்ல, விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா. இதில் கோவிந்த் வசந்தா எவ்வளோ அழகாக மியூசிக் போட்டிருப்பார் இல்லை, அந்த படத்தோட மூடை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து பாட்டில் கேப்சர் பண்ணி அவர் போட்டிருக்கிறது வந்து அந்த ஆல்பம் கேட்டாலே அந்த படம் பார்த்த மாதிரி இருக்குங்க. வேறு எதுவுமே வேண்டாம். கோவிந்த் வசந்தா வந்து ஐ திங்க் தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். சரி, இந்த 96 படத்தை தெலுங்குல ஜானு அப்படின்னு ரீமேக் பண்ணாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு? அந்த ரீமேக் பண்ணது பெரிய விஷயம் இல்லைங்க. கோவிந்த் வசந்தா வந்து ஜானு படத்துக்காக புது செட் ஆஃப் சாங்ஸை கம்போஸ் பண்ணியிருக்காரு. தமிழ்லேருந்து அப்படியே டப் பண்ணாமல் புது செட் ஆஃப் சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஜானுனுடைய தெலுங்கு ஆல்பமை வந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தலையெல்லாம் சுற்றுது இல்லை, ஒன்றும் இல்லைங்க. தமிழில் 96 லைஃப் ஆஃப் ராமன்ற பாட்டு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ஜானுவில் வந்து ஜேர்னி அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. அது வந்து தமிழில் டப் பண்ணும்போது கார்த்திக் நேதா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா. எனக்கு ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான தமிழ் வார்த்தைகளை வந்து ரொம்ப நம்ம பாட்டில் அதிகமாக கேள்விப்படாத தமிழ் வார்த்தைகளை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறவர் வந்து கார்த்திக் நேதான்னு எனக்கு தோணுது. சாதாரணமான வார்த்தை தான் பேரன்பு அப்படிங்கிற வார்த்தை, ஆனால் அதை நம்ம எத்தனை தமிழ் பாட்டில் கேட்டிருக்கோம் இது வரைக்கும். அடுத்த பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மானோடது தான், ஆனால் இது ஒரு தாலாட்டு. இந்த மாதிரி ஒரு தாலாட்டு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்தது கிடையாது. இந்த பாட்டுக்கு அப்புறமும் இந்த மாதிரி அந்த தாலாட்டும் வந்தது கிடையாது. ஒரு நண்பனுக்கு பாடுற தாலாட்டு, காதல் தேசம் படத்தில் இந்த தென்றலே தென்றலே அப்படிங்கிற பாட்டு ரெண்டு பேர் பாடியிருப்பாங்க, மனோ அண்ட் உன்னிகிருஷ்ணன் போட்டி போட்டு பாடிட்டுருப்பாங்க. அதுவும் இந்த பாட்டுக்கு நடுவில் வர இந்த பியானோ இன்டர்லூட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃப்ளூட் போர்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல குட் குவாலிட்டி ஹெட்செட் போட்டு இந்த பாட்டு கேட்டிங்கன்னா அது அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து, இந்த பாட்டு வந்து ஒரு 20 ஆச்சு அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் கற்பூர் வச்சு சத்தியம் பண்ணால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ இன்னுமே கேட்கும்போது புதுசாக புத்தம் புதுசாக போட்ட மாதிரியே இருக்கும் டியூனு. அதே தாங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆடியோவும் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கா மாதிரி இருக்கும். இன்றைக்கி கம்போஸ் பண்ண பாட்டை அன்னைக்கு ஷூட் பண்ண ஒரு வீடியோவுக்கு போட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதான் ஏஆர் ரஹ்மான். அடுத்ததான் என்னோடய 9th சாங். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய எனக்கு எவ்வளோ பிடிக்குங்கிற ஆர்டரில் நான் வந்து இதை ரேங்க் பண்ணவே இல்லை. பட் வந்து இந்த பாட்டு நான் நிறைய வாட்டி லூப்பில் போட்டு தேய்ச்சி எடுத்த இளையராஜா சாங்ஸில் ஒன்று, ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். பாடினது வந்து மனுவும் எஸ் சாணக்கியம்மாவும். எஸ் சாணக்கியம்மா பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், ஷீ இஸ் மை ஃபேவரட் நம்பர் ஒன் ஃபேவரட் சிங்கர். நாடோடி தென்றல் அப்படிங்கிற ஒரு பாரதி ராஜா படத்தில் வந்து மணியே மணிக்கோயிலேன்னு ஒரு பாட்டு, ஐ திங்க் இது அந்த காலத்தில் கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக இருந்திருக்குமோ. ஆனால் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா அதோடய டைனமிக்ஸ், அந்த டியூனோட டைனமிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்குள்ளேயே ஒரு 4-5 பாட்டு கேட்ட ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஏன் அந்த பாட்டு முடியுதுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும், இன்னும் 2 ஸ்டான்ஸாக கம்போஸ் பண்ணிக்கக்கூடாதா அப்படின்னு இருக்கும். ரொம்ப அழகான பாட்டு, லிரிக்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் எழுதி வச்ச லிஸ்ட்டு முடிய போது நம்ம கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். ஆப்வியஸாக முடிக்கும் போது ஏஆர் ரஹ்மானோட தாங்க முடிக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி. இந்த படமும் சரி, இந்த பாட்டும் சரி, இந்த ஆல்பமும் சரி இன்னி வரைக்கும் ரொம்ப ரெலவெண்ட். இந்த படத்தோட சப்ஜெக்ட் ஆகட்டும், இந்த பாட்டு லிரிக்ஸ் ஆகட்டும், எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டர்நேஷ்னலி அக்ளைம்ட், அவரை வந்து பல மேடைகளுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு ஆல்பம் பாம்பே. உலகத்தில் இந்த ஆல்பத்தை பற்றி பேசாதவங்களே கிடையாது. ஏஆர் ரஹ்மான்னு சொன்னாலே வந்து இப்போ தான் ஸ்லம்டாக் மில்லியனேர், அதுக்கு முன்னாடி பாம்பே தாங்க. அந்த படத்தில் வந்து கொஞ்சம் அண்டர்ரேட்டடான சாங் ஹல்லா குல்லா அப்படிங்கிற பாட்டு, என்னைக்கு கேட்டாலும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இந்த பாட்டு கேட்டால் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபேமிலி வந்து அப்படியே ஜாலியாக சும்மா போய் பீச்சில் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பூவுக்கு என்ன பூட்டு காற்றுக்கு என்ன ரூட்டு, வெள்ளத்தானே வீரம் கொள்வதற்கு இல்லை, இந்த மாதிரியான லிரிக்லாம் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் ரொம்ப ரெலவெண்ட்டான லிரிக். இந்த இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து அந்த நீங்கள் இந்த பாட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ரெலவெண்ட்டாகவே இருக்கும். அதனால் வந்து திஸ் இஸ் த அல்டிமேட் ஃபினிஷர். அப்பா எனக்கு தெரிஞ்சு நான் லைஃப்பில் வந்து பண்ணதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலையில் இது ஒன்று. ஏன்னா எனக்கு பாட்டு கேட்குறதுனாலே பிடிக்கும்னு நான் சொல்லிட்டேன். அதில் என்ன ஒரு 10 பாட்டு எடுத்து அதை பற்றி பேசுன்னு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஒரு நாளெல்லாம் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த பாட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை பற்றி பேசணும்னு வேறு சொன்னாங்க. பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக டான் எஃப்எம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அவங்க என்ன மறுபடியும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.